ನಮ್ಮ ಆಸ್ಟ್ರೇಲಿಯ.
படைப்பவர் தினகரன் செல்லையா.
நேயர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்களுக்கு அவர்கள் காலங்காலமாய் வாழ்ந்து வந்த நிலப்பகுதி சட்டப்படி அவர்களுக்கே சொந்தமில்லை என்பது. அவர்களால் ஆஸ்திரேலியாவில் எங்குமே நிலம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படியே வாங்கினாலும் அவர்கள் பெயரில் பதிவு செய்யவும் முடியாது. ஆம் நேயர்களை, இன்றுள்ளது போல் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்களுக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற மாபோ வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட 1992 வரை சட்டபூர்வமாக அவர்களின் நிலத்தின் மீது அவர்களுக்கே உரிமை இல்லை. என்ன ஒரு கொடுமை என்கிறீர்களா? அது என்ன மாபோ வழக்கு? மாபோ வெர்சஸ் குயின்ஸ்லாண்ட் என்பது ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றத்தினால் 1992 ஜூன் மாதம் 3 தீர்ப்பு வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வழக்காகும். 1788 முதல் ஐரோப்பிய குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நடைமுறையில் டெரா நல்லியஸ் என்ற கொள்கை இருந்து வந்தது. யாருக்கும் சொந்தமில்லாத நிலம் என்பது இதன் பொருள். மாபோ வழக்கின் தீர்ப்பை நடைமுறைக்கு பால் கீட்டிங் அரசு கொண்டு வந்தது. அதன் பிறகே தலைமுறைகளாய் நிலம் வைத்திருந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கு நில உரிமை சட்டபூர்வமாய் வழங்கப்பட்டது. இவ்வழக்கு முதன் முதலில் டோரஸ் நீரிணைப்பின் தீவுகளைச் சேர்ந்த மெரியாம் பழங்குடியிலான எடி மாபோ மற்றும் டேவிட் பசி, ஜேம்ஸ் ரைஸ் ஆகியோர் 1982 உயர்நீதிமன்றத்தில் குயின்ஸ்லாண்ட் மாநில அரசுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். பின்னாளில் இந்த வழக்கு மாபோ வழக்கு என்றே அறியப்படுகிறது. யார் இந்த மாபோ? இவர் ஆஸ்திரேலிய பூர்வ குடிமக்களுக்கு நில உரிமைகளை மீட்டுக் கொடுக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக அறியப்படுகிறார். மேலும் இவர் வரலாற்று பூர்வமான உயர்நீதிமன்ற வழக்காகிய மாபோ வெர்சஸ் குயின்ஸ்லாண்ட் வழியாகவும் அறியப்படுகிறார். மாபோவின் இயற்பெயர் எடி கைக்கி சாம்போ. அவரின் உறவினர் பென்னி மாபோ தத்தெடுத்த பிறகு தன் கடைசி பெயரை மாபோ என்று மாற்றிக்கொண்டார். இவர் டோரஸ் நீரிணை தீவுகளில் ஒன்றான மரி தீவில் 1936 ஜனவரி 21 பிறந்தார். டோரஸ் தீவு கூட்டம் குயின்ஸ்லாந்திற்கும் பாப்புவா நியூகினியா நாட்டிற்கும் இடையே உள்ளது. மெரியாம் மக்களின் ஒருவரான மாபோ இளவயது முதல் அவர்களுக்கே உரிய தோட்டக்கலையிலும் மீன்பிடித் தொழிலும் சிறந்து விளங்கினார். பொதுவாக மெரியாம் மக்கள் தாங்கள் வாழும் தீவு பகுதியை விட்டு வேறு நிலப்பகுதிகளுக்கு குடியேறுவதில்லை. அது அவர்களது பாரம்பரியத்திற்கும் நம்பிக்கைகளுக்கும் எதிரானது. இதையெல்லாம் பொருட்படுத்தாது மாபோ தனது 16 மெயின்லேண்ட் என்று அறியப்பட்ட குயின்ஸ்லாந்திற்கு குடியேறினார். அங்கு அவருக்கு புதிய வாழ்வு காத்திருப்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. பள்ளி உதவி ஆசிரியர் முதல் முத்துக்குளிப்பு, ரயில்வே பணியாளர், கரும்பு வெட்டும் ஊழியர், மைதான உதவியாளர் போன்ற பல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் மாபோ. அவர் ஒரு ஓவியரும் எழுத்தாளரும் கூட. அவரது படைப்புகளை நேஷனல் லைப்ரரி ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இன்றும் காணலாம். 1959 போனிட்டா நீஹாவ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மாபோ 7 தந்தையானார். 3 தத்தெடுத்தும் வளர்த்தார். 1974 தனது 31 டவுன்ஸ்வில்லில் இருக்கும் ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகத்தில் தோட்டப்பணியாளராக சேர்கிறார். அங்குதான் மாபோவை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்திய சரித்திர பேராசிரியர்களான நோயல் லூஸ் மற்றும் ஹென்றி ரெனால்ட்ஸ் ஆகிய இருவரையும் சந்திக்கிறார். மாபோ பற்றி நோயல் லூஸ் இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
It's obvious that he didn't realize that he had no legal tenure to his land at all. That is, he knew it was his land. I think he could trace his genealogy back many generations. Everyone on the island knew it was Mabo land, but the law didn't. And it was that gap between his traditional ownership and the Australian law which led him to take up the crusade.
ஒரு நாள் ரெனால்ட்ஸ் அலுவலகத்தில் நாங்கள் மூவரும் மதிய உணவு அறிந்து கொண்டிருந்தோம். மாபோ மெரி தீவிலுள்ள தனது நிலம் பற்றி விவரித்து கொண்டிருந்தார். எனக்கும் ஹென்றிக்கும் விளங்கியது மாபோவுக்கு சொந்தமென நினைத்திருக்கும் நிலம் அவருக்கே சொந்தமில்லை என்பது. நானும் ஹென்றியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய சட்டப்படி பூர்வ குடிமக்களுக்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை என்பதை விளக்கினோம். மாபுவுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக நிலங்கள் எங்களுக்கே சொந்தம், அதை யாரும் எங்களிடமிருந்து பிரிக்க இயலாது என உரக்க முழங்கினார். இந்த சம்பவத்தை அடுத்து ஆஸ்திரேலிய நில உரிமை சட்டங்களில் பூர்வீக குடிமக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட மாபோ அதற்கு எதிரான தனது அறவழி போராட்டத்தை தொடங்கினார். 1981 ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டியில் நடந்த நில உரிமைக்கான மாநாட்டில் மாபோ ஆற்றிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அந்த உரையில் மெரியாம் பூர்வீக பழங்குடி மக்களின் நில உரிமை பற்றியும் வழிவழியாய் அவர்கள் பின்பற்றி வந்த நிலவுடைமை முறைகள் பற்றியும் மாநாட்டு பார்வையாளர்களிடம் விவரித்தார். மாநாட்டில் மாபுவின் உரையை உன்னிப்பாய் கவனித்த பெர்த் நகரை சார்ந்த சொலிசிட்டர் கிரெக் மெக்டண்டயர் என்பவர் அரசாங்கத்தை எதிர்த்து மாபோ வழக்கு தொடுக்க தயாரா என வினவினார். அப்படி வழக்கு தொடரும் பட்சத்தில் மாபோவுக்கு ஆதரவாய் வழக்காடுவதற்கு தான் தயார் என்பதையும் தெரிவித்தார். மாபோவும் தாமதியாமல் குயின்ஸ்லாந்து அரசுக்கு எதிராய் உடனே வழக்கை பதிவும் செய்தார்.
This land came to me through my grandmother and her father.
உயர்நீதிமன்றத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக தொடரப்பட்ட நில உரிமை வழக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் நீண்டு கொண்டே சென்றது. புற்றுநோய் என்றும் பாராது அரசாங்கத்துக்கு எதிராக தனது அறப்போராட்டத்தை தொடர்ந்தார் மாபோ. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மாபோ 55 வயதில் மரணமுற்றார். வரலாற்று சிறப்பு மிக்க உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மாபோ இறந்த 5 மாதங்களில் வெளியானது. ஆம் நேயர்களை, 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்த இந்த வழக்கின் இறுதியில் மாபோ வெற்றி பெறுகிறார். இந்த வெற்றி அவருக்கானது மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா முழுக்க பரவியிருக்கும் எல்லா பூர்வீக குடிமக்களுக்கும் ஆனது. அவர் இறந்த பின்னர் 1993 ஆஸ்திரேலியாவின் உயரிய விருதான ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் மெடல் அவருக்கு வழங்கப்பட்டது. 2008 டவுன்ஸ்வில்லில் உள்ள ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகத்தின் நூலகத்திற்கு மாபோவின் பெயர் சூட்டப்பட்டது. June 3 டோரஸ் தீவில் மாபோ தினம் அனுசரிக்கப்படுகிறது. அன்று அப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாள். 2017 அவர் மறைந்து 25 ஆண்டை நினைவுறுத்தும் வகையில் ஆஸ்திரேலிய அரசு 50% நாணயத்தில் மாபோவின் உருவத்தை பதிவு செய்து வெளியிட்டது. மாபோ மறைந்து 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் மனிதநேயம் சமத்துவம் போற்றும் ஒவ்வொருவரின் நினைவிலும் நிறைந்திருப்பார் என்பது மிகையல்ல.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சியாக்கம் ரைசன்.